ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் மூன்றாம் சூத்திரம். வழங்குபவர் திரு எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் விண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
எல்லாமல்ல இறைவனது திருவருளாலும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்டார் வழி திருவாவூர்துறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருள் பெருங்கருணை திறத்தின் காரணமாக நாமெல்லாம் சைவ சித்தாந்த செந்நெறியை பின்பற்றி ஒழுகி இந்த ஞான நெறியை நாமெல்லாம் கைவரப்பெற்றவராக அமைய வேண்டும் என்கின்ற பெருங்கருணை தரத்திலே 23வது பட்டத்தில் எழுந்தருளிருந்து ஞான செங்கோல் வச்சிருந்த சன்னிதானங்களினுடைய அந்த அருளாணையின் வண்ணம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதி எங்கும் இந்திய பகுதியெல்லாம் தொடங்கி பல இடங்களிலே நேர்முக சைவ சித்தாந்த பயிற்சி மையமானது தொடங்கப்பட்டது. அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கு நாமெல்லாம் சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு பதி பசு பாசம் இந்த மூணு வார்த்தையும் மூணு சொல்லையும் நாம் தைரியமாக உச்சரிப்பதற்கு அவங்க செய்த ஒரு பெரிய கொடை அது. இன்றைக்கு பட்டத்தில் எழுந்தருள் இருக்கிற சன்னிதானங்களுடைய அந்த பெருங்கருணை திறத்தையும் நாம் மனமொழி வைகளால் வணங்கி என்றைக்கும் திருவாவூரை ஆதீனத்திற்கு நாமெல்லாம் கடப்பாடுடையவர்கள் என்பதை எல்லளவும் மறவாமல் இன்று நம்முடைய வெண்ணை நல்லூரிலே திரு அவதாரம் செய்தள்ளி நமக்கெல்லாம் சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூலை சிவஞான போதநெறி காட்டி என்று நம்முடைய மரபு சொல்றோம் இல்லைங்களா, அந்த நூலை நாம நீங்க ரொம்ப காலமா சிந்தி ஒரு நாலு நாளா தொடர்ச்சியா சிந்திச்சுட்டு வரீங்க. அதுக்கு நம்முடைய ஆதீனத்தினுடைய கிளை மட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 3வது சூத்திரம் அப்படிதானங்க, 3வது சூத்திரம் அப்படின்னா முதல் 2 சூத்திரம் அப்புறம் சிறப்பு பாயிரம் அவையடக்கம் மங்கள வாழ்த்து இதெல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படிதானே, பரவாயில்ல. இப்போ 3வது சூத்திரம் நாம் பார்க்க போறோம். முதல் பகுதியா பிரிக்கும் போது உங்களுக்கு எல்லாம் முதல்ல சொல்லியிருப்பாங்க பிரமாணவியல் அப்படின்னு மூணு பகுதியை சொல்லுவாங்க, இது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்கள் அடிப்படையில வந்து ரெண்டு வகையா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு ஐம்புறைகள், அதாவது நம்முடைய பொறிப்புடன் இருக்கு இல்லைங்களா, அதனால் அறியப்படுகிற பொருள் அப்படின்னு ஒண்ணு வைக்கலாம். இதனால் அறியப்படாத பொருள் ஒரு பகுதி இருக்கு. பொறிபுலன்களால் அறியப்படுகிற பொருள் ஒன்னு இருக்கு, பொறிபுலனால் அறியப்படாத பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இருக்கா இல்லைங்களா? பொறிபுலனால் அனுபவிக்கப்படக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம தினந்தோறும் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். காலையில உப்மா தொடங்கி இரவு படிக்கும் போது கொசுக்கடி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? பொறிபுலன்களால் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும். சரி, பொறிபுலன்களால் அனுபவிக்க முடியாத பொருள்கள் அப்படின்னு இருக்கா இல்லையா? அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, அது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நாம என்ன சொல்றோம்? இறைவன் அப்படின்னு சொல்றோம், உண்டா இல்லைங்களா? இறைவன் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம இன்னொரு வகை என்ன செய்யறேன்னா, என்னைக்கும் மாறாம இருக்கிற பொருள் ஒன்னு இருக்கு, மாறி தோற்றக்கேடுகள் உடைய பொருள் ஒன்னு இருக்கு, உண்டா இல்லைங்களா? மாறாத பொருள் ஒன்னு இருக்கு, மாறி தோற்றக்கேடுகளை அனுபவிக்கிற ஒரு பொருள் ஒன்னு இருக்கு, இருக்கு இல்லதானே? சரி, இன்னொன்னு பிரிக்கிறோம், பொருளை பிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிரிச்சோம்னா ஒண்ணு அறிவாகவே இருக்கிற பொருள் ஒண்ணு ஒரு வகை, சரிங்களா? அது என்ன பொருள்? அறிவா இருக்கிற பொருள் என்ன பொருள்? என்ன பொருள்? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? சித்து. அறிவாக இருக்கிற பொருள் என்ன சொல்லுவாங்க? சித்து பொருள் அப்படிம்பாங்க. இன்னொன்னு அதுக்கு நேர் எதிர்ப்பதமானது அறிவற்ற சடப்பொருள். சித்து பொருள், அசித்து பொருள், சரிங்களா? இது இல்லாம இன்னொன்னு மூணாவது வகை ஒண்ணு இருக்கு, என்னன்னா அறியாமையோடு கலந்திருக்கிற அறிவு பொருள். அறியாமையோடு கலந்திருக்கிற அறிவு பொருள், மூணு பொருள். ஒன்னு அறிவுடைய பொருள், இன்னொன்னு அறிவில்லாத பொருள். இதுக்கு ரெண்டு நட்டாம நடுவான்ற பொருள் எது? நாம தான். உயிர் அப்படிங்கிற பொருள் என்னது? அறிவு இருக்கிறதா அறியாமல் இருக்கிறதானே தெரியாம என்ன செய்யறோம்? அறிவு இருக்கிற பொருள் எல்லாம் அறிவு இல்லைன்னு சொல்லிக்குது. அறிவு இல்லாத பொருள் என்ன சொல்லுது? அறிவுனா அறிவுடையவே அப்படின்னு நாம என்ன சொல்றோம்? எனக்கு என்னெல்லாம் தெரியும் தெரியுமா சொல்றமா இல்லைங்களா? அப்படி பொருள்களை இது பண்றோம். இப்படி எல்லாம் பொருள்களை எல்லாம் வரையறை செய்த பொழுது சைவ சித்தாந்தம் ஒரு அஞ்சு பொருளை வச்சிருக்கு. என்ன பொருள்கள்? இவையெல்லாம் பொறிபுலனுக்கு எட்டாதது அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். என்னன்னா இறைவன், உயிர், ஆணவம், கண்மம், மாயை. இந்த அஞ்சு பொருளுமே பொறிபுலன்களுக்கு நாம் அனுபவிக்கிறதெல்லாம் மாயையினுடைய காரிய பொருள் தான். இருந்தாலும் ரோட்ல பொருள் போய் நீ தான் மாயையாக உடம்பு இருக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வாங்க? ஒருத்தர் நோய் வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, எல்லாம் வினையின் காரணமா வந்து போய் சொல்லி பாருங்க. நீங்க யாருக்கு மூணாம் மனுஷன் சொல்ல, வீட்டு சொந்தத்திலேயே சொல்லி பாருங்க என்ன நினைக்கும்னு, அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா பொறிபுலனுக்கு அறியப்படுகிற பொருள்னா எல்லாருடைய பொறிபுலனுக்கு என்ன செய்யணும்? அறியப்படணும். இந்த அஞ்சு பொருள் பொறிபுலனுக்கு அறியப்படாத பொருள்கள். ஒரு அது பக்குவத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்யறோம்? ஏத்துக்கிறோம். ஆணவ மலம்ங்கிறது எல்லா சமயத்தாரும் ஏத்துக்கணும். சைவ சித்தாந்தம் மட்டும் சொல்லுகிற மலம் அது, வேற எந்த சமயமும் சொல்லாத மலம் அது. நம்ம தான் சொல்றோம் ஆணவ மலம் ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம தான் சொல்லுகிறோம், சரிங்களா? சரி, மாயை தான் நமக்கு இந்த உலகமாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் போன சூத்திரத்துல நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இந்த மாயையை வினையின் காரணமா தான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு நுகர்வுக்கு வருகிறது, சரிங்களா? இப்படி இந்த ஐந்து பொருள்கள் அடிப்படையில இந்த பந்தம் நமக்கு ஏற்படுது. ஆன்மாவுக்கு மேல மேல பிறந்து அனுபவிக்கிற அந்த பந்தம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. இந்த அஞ்சுல ஒரு பொருளா இருக்கிற உயிர் பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறப்போ மூணாம் சூத்திரத்துல பார்க்க போறோம். உயிர்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா? இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம், ஏன்னா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். எங்க இருக்கு? எங்க இருக்குது? உடம்புக்குள்ள இருக்கு. உடம்புக்குள்ள எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும். ஒரு நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் நம்ம ஒரு வரையறைக்குள்ள வச்சுக்கலாம். கண்ணால் பார்க்க முடியாத பொருளை நம்ம ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் என்ன செய்யறோம், வச்சுக்கிறோம். இந்த உடம்பை கொண்டு இது நம்ம கண்ணால பாக்குற உடம்பு தானே, இந்த உடம்பு நம்ம என்ன செய்யறோம், கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள், இதை அடிப்படையை வைத்தான் கேள்வி எழுப்பிக்கிறோம். நம்ம அடிப்படையில சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அளவை எதுங்க, அனுமானம் படிச்சிருக்கீங்களா, மூணு அளவை நம்ம என்னென்ன அளவை சொல்றோம், காண்டல், கருதல், ஆகமம், முறை நூல் என்று மூணு. இதெல்லாம் நம்ம கருதலை தான் அதிகமா எடுத்துட்டு நம்ம என்ன செய்வாங்க, முதல் சூத்திரத்துல சொல்லுவார். முதல் சூத்திரத்துல என்ன சொல்றாரு, காணுகின்ற ஒரு பொருளை கொண்டு காணாத ஒரு பொருளை நம்ம என்ன செய்யறோம். இப்ப உலகம் ஒரு பொருள் இருக்கு, பானைன்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பானையை செய்தவன் ஒருத்தன் இருக்கானா இல்லைங்களா, காலைல உப்மா சாப்பிட்டோமா இல்லையா, உப்மா தானா ரவை வெங்காயம் பச்சை மிளகா எண்ணெய் குண்டா அதெல்லாம் சேர்ந்து தண்ணி எல்லாம் சேர்ந்து தானா கொதிச்சு வச்சா இல்ல இல்ல, அதெல்லாம் ஒருத்தர் என்ன செய்யறாரு, சேர்க்கிறாரு, சரியா சேர்க்கிறாரு. ஏன்னா சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுருக்குமா, வீட்டுல உப்புமா போட்டு அதான் சாப்பிடுறோமா, உப்புமாவா சொல்றோமா இல்லைங்களா, நம்ம இங்க சாப்பிடுறோமா இல்லையா, நம்ம வீட்டுல செய்யறாங்க இந்த உப்புமா தான் நல்லா இருக்கு, செய்யற உப்புமா எவ்வளவு நல்லா இருக்கு, பத்து மணிக்கு சோறு போட்டாலும் எல்லா உப்புமாவும் நல்லா இருக்கும். அப்ப அதை சரியான வகையில் ஒருத்தர் சேர்க்கிறாரு இல்லையா, ரவைய வெங்காயத்தை உப்பு அளவுக்கு ரவ உப்புமான பேர் வச்சுட்டு உப்பு ரவை அளவு சேர்த்தா எப்படி இருக்கும், அதுக்கு உப்புமான பேர் இல்ல. அப்ப உப்பையும் ரவையும் சரியா, இது ஒரு டம்ளர் அது ஒரு டம்ளர் அப்படின்னா எப்படி இருக்கும். அப்ப சரியான வகையில ஒருத்தர் என்ன செய்யறாரு, சேர்த்து செய்யறாரு, நுகர்வர் ஒருத்தர் கொடுக்கிறார். அது போல இந்த உலகத்தை ஒருவர் என்ன செய்யறார், ஒரு பொருள் இருந்து எடுத்து படைக்கிறார், படைக்க ஒருவர் இடத்துல யாருக்காக படைச்சாரு, இதுக்காக. அதனாலதான் ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பிச்சு வச்சான், அனுபவிச்சுட்டு தெரியக்கூடாது சரிங்களா. அப்ப இந்த உடம்பை வைத்து நாம் பார்க்கிறோம், சில கேள்விகளை எழுப்புறோம். இந்த உடம்புக்குன்னு சில சக்தி இருக்கு, இருக்கா இல்லையா, இந்த புக்கை என்னால எடுக்க முடியுது, என்னால பேச முடியுது, உங்களால கவனிக்க முடியுது, ஒரு சிலர்னால எழுத முடியுது, நிறைய இருக்கு. அப்ப இந்த சக்தி அப்படிங்கிறது என்ன, சக்தி என்பது எத்தகையது, இந்த ஆற்றலை கூட வெளியில ஓடுதலே வட்டி வாங்கணும். இந்த ஸ்பீக்கர் இருக்கு, இந்த மைக் இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, இந்த ஏர் கூலர் காற்றை குளுமை பிடிச்சு சொல்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் தான் என்னன்னா இதுவும் சக்தியை வெளிப்படுத்துகிற ஒரு பொருள் தான். நம்மளும் ஒரு வேலையை செய்யறோம், அது என்ன செய்யுது, அது வேலை செய்யறா இல்லைங்களா. அப்ப இந்த சக்திக்கும் இந்த உடம்புல இருக்கிற சக்திக்கு என்ன வித்தியாசம், என்ன கேள்வி இருக்கு. சரி, இதுல மைக்ல ரிப்பேர் வந்துருச்சு சரிங்களா, உடனே நாம என்ன செய்யறோம், பழுது பார்க்கறோம். உடம்புல ரிப்பேர் வந்துருச்சு பழுது பார்க்கறோம், இது ரிப்பேர் பார்க்கறோம் சரியாகல தூக்கி போடுறோம், இதையும் ரிப்பேர் பார்க்கறோம் சரி, இதில் சரி வர்றதில்ல, தூக்கி போட முடியறதில்ல, உயிர் போற வரைக்கும் பொறுத்து இருக்கிறோம், இல்லைன்னா நம்மள பார்த்து அனுப்பிச்சு வச்சுட்டு தூக்கி போட்டுறோம் சரிங்களா. அப்ப இந்த சக்தின்னு ஒண்ணு இயங்குது இல்லையா, அது எப்படி வேறுபடுது, இதுவரைக்கும் இயங்கிட்டு இருந்த சக்தி ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆகல, இயங்கல. அந்த சக்தி இயங்கியதற்கு காரணம் அந்த உடலாக இருந்தால் அந்த உடல் ஏன் கெட்டு போச்சு, காலையில பார்த்தங்க நல்லா இருந்தாருங்க. வள்ளுவர் ஒரு பெருமை சொல்றாரு, உலகத்துக்கு உலகத்துக்கு ஒரு பெருமை இருக்கான், என்ன பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை இருக்கு என்ன, மெய்கண்டா திருக்கோயில் இங்கதான், இங்கதான் வந்து என்ன செஞ்சாரு, அவருடைய ஐக்கிய தலை இங்கதான் இருக்கு, இங்கதான் இருந்து அவர் ஞான உபதேசம் பெற்றதாக வரலாறு சொல்லுவாங்க. ரெண்டு மூணு கருத்து உண்டு, அவர் பிறந்த ஊர் திருவதாரம் செய்த ஊருக்கும் நம்ம வெண்ணெய்நல்லூருக்குமான ஒரு பெரிய கருத்து முரண்பாடுகள் வரலாறு ரீதியாக உண்டு. அவங்க மாமா மூலமா தானே வளர்ந்தாரு, அவை துரைசாமி பிள்ளை அவர் எழுதுறாரு, ரெண்டு ஊர்ல இதுதான் அப்படின்னு அவை சூழல் தெளிவாக எழுதுறார். இந்த ஊர்ல தான் அவர் என்ன செய்யறாருங்க, நமக்கு ஐக்கிய திருத்தலும் இங்கதான் இருக்கு, அதன் அடிப்படை. அப்ப இந்த ஊருக்கு இது பெருமை உண்டா இல்லைங்களா, நமக்கு சொல்லுவோம். இன்னைக்கு காலையில ஆட்டோல வந்தேன், வரும்பொழுது மாதிரி போகணுங்க ஊருக்கு, சரி வாங்க போய்க்கலாம் வெண்ணெய்நல்லூர் போய்க்கலாம். சரி, வந்துட்டு இருக்கும்போது வெண்ணெய்நல்லூர்ல எங்க இறங்கணும், இந்த மாதிரி மெய்கண்டார் கோயில் ஒன்று இருக்குல்ல, ஆமா ஆமா அங்க என்னை இறக்கி விட்டுருங்க. சரி, இறக்கி விட்டுருங்க அப்படின்ட்டு அவர் கேட்கிறார், என்ன நடக்குதுங்க அங்க, இப்போ நிறைய பேர் உங்க உட்காந்துருக்காங்க, முந்தானத்து கூட ஒருத்தர் ஆட்டோல வந்து இறங்கினாரு, ஏதோ வகுப்பு நடக்குதாமா, என்ன வகுப்பு நடக்குது, சிவஞான போத வகுப்பு நடக்குதுங்க. ஆஹா, சிவஞான போதம் என்னங்க சொல்லுது? சிவஞான போதம் சைவ சித்தாந்தம் தத்துவத்தை பத்தி சொல்லுதுங்க. நம்மளை பத்தி தான் பேசிக்கிறோம், வேற எதுவும் இல்லை, நம்மளை பத்தி தான் பேசிக்கிறோம். சாமி, சரி சரி, இந்த சிந்தனை வருது இல்லையா? ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய மனசுல என்ன செய்யறோம், அந்த சிந்தனைய கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இது ஒரு அந்த பயிற்சி வகுப்பு கிடைத்த வெற்றி. பயனுள்ள பயன் நீங்க அனுபவிக்கிறீங்க. வெளியில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, என்னமோ ஒண்ணு நடக்குதுன்னு கேக்குறாங்களா இல்லைங்களா, அது ஒரு வெற்றி. சரி, இந்த வள்ளுவர் சொல்ற இந்த உலகத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. என்ன பெருமைன்னா, நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நே இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்துக்கு என்ன பெருமை. அட்டன்ஸ் குடிக்கும் போது என்ன செய்வாங்க, காலையில பிரசன்ட், மத்தியானம் ஆப்சன்ட், காலைல கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க சொல்றீங்க இல்லைங்களா, அது மாதிரி சாமி கையெழுத்து போட்டுட்டு இருப்பாரு, ஆப்சன்ட் அப்பா குறிச்சாரு நீங்க என்ன ஆயிருவாங்க எல்லாம் அழிஞ்சு போயிருதா? கேள்வி இருக்கா இல்லைங்களா, உடம்பு போன உடனே அது என்ன ஆயிருது, அழிஞ்சு போயிருது. நான் வள்ளுவர் சொல்றார், ஒருவர் தான் கற்ற கேள்வி என்ன செய்யுமா, ஏழு ஏழு பிறப்புக்கும் எளிமையும் ஏமா உடைத்துக்கிறார், தவமும் தவமுடையா இருக்குங்கிறார் வள்ளுவர். அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லைங்களா? அப்ப இது மாதிரியான சில சமயங்கள்லாம் உண்டு, உடம்ப வந்து என்ன செய்வாங்க, இறந்த ஆன்மா மீள வந்து உடம்பு என்ன செய்யுமா கேக்குமா. அதனாலதான் உடம்பெல்லாம் எகிப்துல என்ன செஞ்சாங்க, பிரமிடு பண்ணி வச்சாங்க. அவன் பிரமிடு பண்ணும்போது என்ன செய்வான், அவன் பயன்படுத்துற பொருள் அவன் மனைவி உட்பட ஒரு மருத்துவர் உட்பட உள்ளார வச்சு அடைச்சிருவான். ஏன்னா வந்து திருப்பி கேட்டா என்ன கேட்கணும், இதான் எல்லாம் உள்ளாரதான் இருக்கு அப்படின்னு சொல்லணுமாமா சரிங்களா. அப்படி ஒரு மரபு இருக்கு, இன்னமும் இருக்கு சில இடங்கள்ல, இன்னும் அந்த மரபு இருக்கு. அப்ப உடல் அழிந்த போது அதுவும் என்ன ஆயிரும், அழிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, நிலைக்கும் அப்படின்னா, அழியாம நிலைக்கும்னா அது உடலை விட்டுட்டு அதை போன உட்பாடு எங்க போகும், அதுக்குன்னு ஏதாவது இடம் இருக்கா? இப்ப தமிழ் எழுத்து இருக்கு இல்லைங்களா, தமிழ் எழுத்தை ரெண்டா மூணா பிரிப்பாங்க, என்னென்னு பிரிப்பாங்க, உயிரெழுத்து, அப்புறம் சார்பு எழுத்துக்குள்ளதா உயிர் மெய் எழுத்துன்னு ஒண்ணு வரும், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்துன்னு ஒண்ணு. இந்த உயிரெழுத்து இருக்கு இல்லைங்களா, இது தனித்து இயங்கும், எல்லாம் இல்ல நம்ம ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்து ஈ ஊ தலை இப்படி திருப்பிக்கலாம் ஊ அப்படின்னாவே போதும், ரெண்டு மாத்திரை வந்துடும், ஊன்னு ரஞ்சது மாதிரி அவசியம் இல்ல. அப்ப மெய்யெழுத்து என்ன செய்யாது, உச்சரிச்சு பாருங்க எப்படி வருங்க, இக்கு இங்கு இச்சு இத்து இந்து, என்னது எல்லாமே என்ன செய்யும், தனித்து இயங்காது, உயிரெழுத்தை முன்னிட்டுதான் என்ன செய்யும், இயங்கும். மெய்யின் இயற்கை அகரமுட்டு சேவனம் தொல்காப்பியர் சொல்ற, மெய்யெழுத்து என்ன செய்யுங்க, உயிரெழுத்தோட தான் சொல்லப்படும், மெய் தனித்து இயங்காது, உயிரெழுத்து கூட்டி தான் என்ன செய்யப்படணும், சொல்லப்படணும்னு சொல்லணும். இன்னொன்னு உயிர்மை எழுத்து, உயிர்மை எழுத்துன்னா என்ன, இக்கு இக்கு கூட்டல் ஆ என்ன, இக்கு கூட்டல் ஆ, இதுல என்ன எழுத்துதான் இருக்கு, புள்ளி நீங்க மெய் எழுத்துதான் இருக்கு. உயிரெழுத்து எங்க போச்சு, உயிர்மையை தானே சேர்ந்தது, மெய்யெழுத்து புள்ளி இல்லாத மெய்யெழுத்தினுடைய வடிவம் இருக்கா இல்லையா, அதுல உயிரெழுத்து வடிவம் எங்க போச்சு, உள்ளார. இதைத்தான் நம்மளும் சேர்றோம், சைசுதான் என்ன சொல்லுது, உடம்பு தனித்து இயங்காது, எதோடு கூட்டிதான் இயங்கும், அப்படி உயிரோடு கூடினாலும் உடம்பு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும், உயிர் எங்க இருக்கு நமக்கு, உயிர் தனியா தெரியுமா, எங்காவது தெரியாது இல்லைங்களா. தமிழ் எழுத்துக்களையும் இந்த அடிப்படையில தான் வச்சிருக்கோம் சரிங்களா. தமிழ் எழுத்து எவனோ ஒருத்தன் இங்கிலீஷ்காரன் வந்து என்ன செய்யல, நமக்கு சைவத்தை முழுமையாக பின்பற்றிய ஒரு சமயத்தை சார்ந்த சைவ சமயத்தை சார்ந்தவரானதான் இந்த தமிழ் என்ன செய்யப்பட்டிருக்கு, காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு சரிங்களா. சரி, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது ரெண்டு வகையான கொள்கை வருது. கொள்கை, ரெண்டு கொள்கை. என்னென்ன கொள்கை? நாம கண்ணுக்கு புலனாகாத போது ஆன்மாங்கிற ஒரு நிலையான பொருள் என்ன இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறோம். கண்ணுக்கு புலனாகினாலும் ஆன்மான்னு ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிறது. இன்னொன்னு என்ன? அதுவே கண்ணுக்கு தெரியல, அது எதுக்கு இருக்கு? அது இல்ல அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றது ஒண்ணு, ஆன்மான்னு ஒரு பொருள் இல்லைன்னு சொல்றது. இது பொதுவாகையா சொல்றது சரிங்களா. இன்னொன்னு என்ன சொல்றது? இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுல இடையில ஒருத்தர் வந்து கூறுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆன்மாவே இல்லாதவற்றையெல்லாம் ஆன்மான்னு சொல்றது. ஆன்மாவே இந்த உடம்பு ஆன்மா, இந்த பொறிகள் ஆன்மா, மனம்தான் ஆன்மா, இப்படி என்ன செய்யறது? ஆன்மாவே இல்லாதவற்றையெல்லாம் ஆன்மான்னு சொல்றது ஒரு பிரிவினை. புரியுதுங்களா? இப்ப ஆன்மா இருக்குன்னு சொல்றவங்க ஒரு கூட்டம் தனியே வச்சுக்குவோம், இல்லைன்னு சொல்றவங்க யார் யாருன்னா, பௌத்தர்கள் உலகாயுதர்கள் என்ன செய்யறாங்க, ஆன்மான்னு ஒரு பொருள் இல்ல. பௌத்த சொல்ற என்னன்னா, ஆன்மான்னு ஒரு பொருள் இல்ல அப்படின்னு சொல்றான், உலகாயுதனும் இல்லைன்னு சொல்றான், ஆன்மாங்கிறது சூனியம்னு சொல்றான். இப்படி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு மாதிரி மாறுபட்டு சொல்லுகிற வழக்கம் உண்டு. அப்ப உள்பொருள் அப்படின்னு சொல்லாம இல்பொருள்னு சொல்லுங்க. சரி, இதுல சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப முக்கியமான ஆளு, இருக்கு ஆனா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, இருக்குது ஆனா இல்ல, இருக்குதுன்னு நினைச்சினா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஒரு முழு நிலவு நாள் நம்ம நிறைய குண்டாலா தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், தண்ணியில பார்த்தா என்ன இருக்கும், நிலா தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு குடத்திலையும் ஒவ்வொரு நிலா தெரியும். அந்த குடத்தை எல்லாம் தண்ணியெல்லாம் எடுத்து கீழே ஊத்திடுறோம், தண்ணி எல்லாம் கீழே. இப்ப கீழே ஊத்துற தண்ணியில நிலா தெரியுமா இல்லையா? குடத்துக்குள்ள இருந்த நிலா தரையில இருக்கு. அது ஏன் குடத்துக்குள்ள இருந்தது? குடம்புற ஒரு பொருள்னால அது என்ன தெரிஞ்சதுங்க, குடத்துக்குள்ள அது தெரிஞ்சது. இப்ப குடம்புற ஒரு பொருள் இல்லாம எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்ப குடம் இல்லாதனால என்ன ஆயிடுச்சு, தனியா வெளில தெரியுது. இப்படிதாங்க இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது என்ன ஆன்மா, பரமான்மா தான், அது என்னது, பிரம்மம் தான். இந்த உடம்புக்குள்ள இருந்தங்காட்டி அது என்ன செய்யுது, ஜீவான்மாவாக தெரிகிறது. இந்த உடம்பு விட்டு போயிடுச்சு, அது என்ன ஆயிரும், பரமான்மாவாக மாறிடும். சரி, இந்த உடம்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, உடம்புக்குள்ள வந்த ஒரு படம் ஜீவான்மாவா மாறிடுச்சு, உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது, பரமான்மாவா தான் இருந்திருக்கணும். பரமான்மாவா இருந்தது எதுக்கு ஜீவான்மாவா வந்தது? திருப்பி அது எதுக்கு பரமான்மாவாக திருப்பி போகுது? இந்த கேள்வி எழுப்பினார் மெய்கண்டார் எழுப்பினாரு, நானும் எழுப்பல, நம்ம மெய்கண்டார் எழுப்பல. அத்வைதம்ங்கிற மேல என்ன செஞ்சாருங்க, கேள்வி கேட்டார். எப்ப எல்லாமே ஒரு ஏகாண்மவாதி அளவுங்க, ஒரே பொருள் தான் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னதான் இருக்கு, பிரம்மம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மமே ஆன்மாவாகவும் இருக்கிறது, பிரம்மமே பிரம்மமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய மெய்கண்டார் மூணாம் சூத்திரத்துல முதல் ரெண்டு சூத்திரத்திலையும் பேசுகிறார், பேசிட்டு மூணாம் சூத்திரத்துல ஆன்மான்னு ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த நூற்பா தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க, என்ன வச்சிருக்காங்க, என்ன நூற்பா சொல்லுங்க பாக்கலாம், உளது இளது என்றலின், எனது உடல் என்றலின், ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படில், உண்டி வினை இன்மையின், உணர்த்த உணர்தலின், மாயா இந்திர தனுவினுள் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன புரியுது உங்களுக்கு, இது வகுப்பு தானே, சொற்பொழிவுலாம் இல்ல, வகுப்படுகிறது தான் சாமி சொன்னாங்க. சொற்பொழிவுன்னு நம்ம பாட்டுக்கு பேசிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறி என்ன செஞ்சிருவேன், ஜீரணமாகறதுக்குள்ளார ஊருக்கு போயிடலாம். வகுப்பு போனா என்ன செய்யணும், நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு வரணும், இல்ல நான் கேள்வி கேட்டு நீங்க சரி இதுல என்ன சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் என்னன்னா இந்த மூணு, இந்த முதல் மூணு வகை சொன்ன இல்லைங்களா, மூணு வகை சொன்ன ஆன்மா இல்லைன்னு சொன்னது ஒருத்தன், இருக்குன்னு சொன்னது ஒருத்தன், இல்ல நடுவாண்ட ஒருத்தன் என்ன சொல்றான், இல்லாத அவற்றையெல்லாம் ஆன்மான்னு சொன்னது. அந்த மூணு குழப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் என்னதுங்க, இதையெல்லாம் சொல்லி மறுக்கிறான். மெய்கண்டார் என்ன செய்யறாருங்க, இதெல்லாம் சொல்லி மறுக்கிறான். இது ஒரு வகையான தர்க்க முறை.